الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أنا كتبنا عليهم أن اقتلوا أنفسكم أو اخرجوا من دياركم ما فعلوه إلا قليل منهم ولو أنهم فعلوا ما يوعظون به لكان خيرا لهم وأشد تثبيتا
صدق الله العظيم உலகை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபஉ தாபிஈங்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்குவா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனித சமூகத்தை மனித சமுதாயத்தை ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக வேண்டி படைத்து உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த பூமியை அல்லாஹ் படைத்திருப்பது, வானங்களை அல்லாஹ் படைத்திருப்பது, உலகத்தில் இருக்கின்ற அனைத்து வஸ்துக்களையும் படைப்பினங்களையும் அல்லாஹ் படைத்து வைத்திருப்பது, இந்த மனிதன் உலகத்திலே வாழும் போது அல்லாஹ்வினால் அந்த மனிதனுக்கு சொல்லப்பட்ட வழிகாட்டப்பட்ட அந்த நோக்கத்தை அந்த இலக்கை அடைந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றி மறுமையுடைய வாழ்வில் அவன் வெற்றியாளனாக மாற வேண்டும் என்பது இந்த உலகம் படைக்கப்பட்ட நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் மறுமை வாழ்வை தேடக்கூடிய இடமாக, மறுமைக்காக தயாரிப்பு செய்கின்ற இடமாக, மறுமைக்காக முன் ஏற்பாடுகளை செய்கின்ற இடமாக இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, எனவே உலகத்துடைய வஸ்துக்கள், உலகத்திலே படைக்கப்பட்ட சகல படைப்பினங்களும் மனிதன் அவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட விடயங்களை செய்ய வேண்டும், தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்துடைய பிரம்மாண்டமான வானங்களாக இருக்கலாம், பூமிகளாக இருக்கலாம், கடல்களாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், மலைகளாக இருக்கலாம், இவைகள் அனைத்தும் மனிதன் உலகத்தில் அவனுடைய மறுமை வாழ்வை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதன் உலகத்துக்கு அடிமையாக மாறிவிடக்கூடாது. உலக வஸ்துக்களுக்கு அடிமையாக மனிதன் மாறக்கூடாது. உலக வஸ்துக்கள் படைக்கப்பட்டது, உலகம் படைக்கப்பட்டதே மனிதனுக்காக. சஹரலக்கும் மாஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் இருக்கின்ற அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். மனிதனுக்கு பணியாற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே உலகத்திலே வாழ்கிற மனிதன், உலகம் தான் எனது நிரந்தரமான வாழ்க்கை என்று வாழக்கூடாது. உலகம் மறுமையை நோக்கி நான் பயணிக்கின்ற போது, சுவர்க்கத்தை நோக்கி நான் பயணம் செய்கிற போது, இடையில் நான் இருக்கின்ற சந்திக்கின்ற இடம்தான் உலகம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, ஆரம்ப மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்ததே சுவர்க்கத்தில், அவர்களை அல்லாஹ் ஆரம்பத்தில் வாழ வைத்ததே சுவர்க்கத்தில், அவர்கள் மனைவி ஹவ்வா அவர்கள் படைக்கப்பட்டது சுவர்க்கத்தில், அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்தது சுவர்க்கத்தில். எனவே ஒரு மனிதனுடைய ஆரம்பம் சுவர்க்கத்திலே ஆரம்பிக்குகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அது சுவர்க்கத்திலே துவங்குகிறது. எனவே உலகம் வாழ்கின்ற இடம் அல்ல, ஒரு வாழ்வை தயாரிப்பு செய்கின்ற இடம், மறுமையை தேடுகின்ற இடம், சுவன லோகத்துக்கான ஏற்பாடுகளை செய்கின்ற இடம் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த உலக வாழ்க்கையை நாம் எமது நோக்கமாக ஆக்கிவிடாமல், உலக வாழ்வுதான் எனது இலக்கு என்று வாழ்ந்து விடாமல், அதற்கு மாறாக இந்த உலகம் நான் தீன் என்ற மார்க்கத்தின் மூலம், இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் மூலம் சுவர்க்கத்தை தேடுகிற இடம் என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய கொள்கையாக இருக்க வேண்டும். குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த உலக வாழ்விலே உலகம் உலகத்தில் வாழ்ந்துதான் மறுமையை நாங்கள் தேட வேண்டும், உலகத்தில் வாழ்ந்துதான் சுவர்க்கத்தை தயாரிக்க வேண்டும், உலகத்தில் வாழ்ந்துதான் அமல் இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும். எனவே உலகம் தேவையில்லை என்று ஒதுங்கியும் வாழ முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மூன்று விடயங்களை பற்றி கேட்டார்கள். மூன்று விடயங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். மூன்றும் நலவாக மாற வேண்டும், மூன்று விதமான விடயங்களிலும் ஹைர் உண்டாக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விடயங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹும்ம அஸ்லிஹ்லி தீனி, யா அல்லாஹ், நான் ஏற்று வாழ்கின்ற மார்க்கம் இஸ்லாம், எனது தீன், எனது கொள்கை, எனது மதம், எனது கலாச்சாரம், எனது வாழ்வு, இவை அனைத்தும் இஸ்லாமாக இருக்கிறது. எனவே யா அல்லாஹ், எனது மார்க்க விவகாரங்களில், எனது அமல் இபாதத்துக்களை சரியாக செய்வதற்கும், அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை முறையாக செய்வதற்கும் எனக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவாயாக, எனது தீனுடைய விடயங்களை சீராக்கி தருவாயாக, சரியாக ஆக்கி தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை பற்றி தீனையும் கேட்டிருக்கிறார்கள். எனவே மார்க்கம் இல்லாமல் உலகத்திலே வாழ முடியாது, மார்க்கம் இல்லாமல் சுவர்க்கத்தை அடைய முடியாது, மார்க்கம் இல்லாமல் உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. எனவே மார்க்கம் தேவை, தீன் தேவை. தீனின் மூலமாகத்தான் உலகத்திலே நாங்கள் சுவர்க்கத்தை தேடுகிறோம், சுவர்க்கத்துக்கான தயாரிப்புகளை தீனின் மூலமாகத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக, மார்க்க விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே தீன் தான் உலகத்தில் இருந்து மறுமையை நாம் தேடுவதற்கான ஒரு சாதனம் என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் மிக தெளிவாக நமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அஸ்லிஹ் லி துன்யாய், யா அல்லாஹ் எனது உலக வாழ்க்கையின் சகல காரியங்களையும் எனக்கு நீ சீராக்கி தருவாயாக, உலகத்துடைய நிலைமைகளை எனக்கு சீராக்குவாயாக, உலக வாழ்வை எனக்கு யா அல்லாஹ் ஒரு பொருத்தமான ஒரு மனமான அழகான வாழ்க்கையாக உலக வாழ்வை ஆக்கி தருவாயாக என்று உலகத்தையும் துன்யாவையும் அல்லாஹிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், உலகத்துடைய நனவுகளையும் கேட்டிருக்கிறார்கள். எனவே உலகம் தேவையில்லை, தொழில் தேவையில்லை, வியாபாரம் தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை, மனைவிமார்கள் தேவையில்லை, பிள்ளைகள் தேவையில்லை, உறவுகள் தேவையில்லை, நாடு தேவையில்லை என்று எங்களால் வாழ முடியாது. ஏன், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சுவர்க்கத்தை நாங்கள் தேடுவது இந்த உலகத்தில் இருந்துதான். சுவர்க்கத்தில் ஆரம்பித்த மனிதனுடைய அந்த வாழ்க்கைக்கும் இறுதியாக ஒரு மனிதன் போய் சேருகின்ற அந்த சுவர்க்கத்துடைய வாழ்க்கைக்கும் இடையிலே ஒரு மனிதன் சந்திக்கின்ற வாழ்க்கை தான் உலகத்துடைய வாழ்க்கை. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தீனையும் கேட்டார்கள், தீனுடைய விவகாரங்களை, மார்க்க விடயங்களை, தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற விடயங்களையும் யா அல்லாஹ் நான் சரியாக நிறைவேற்ற வேண்டும், அதற்கான அவகாசத்தை, சந்தர்ப்பத்தை, பாக்கியத்தை நீதான் தர வேண்டும் என்று அல்லாஹிடத்திலே கேட்டதை போன்று உலகத்துடைய விடயங்களையும் யா அல்லாஹ் நீ சீராக்க வேண்டும், எனக்கு சரியாக ஆக்கித்தர வேண்டும், ஹைராக ஆக்கித்தர வேண்டும், உலகத்துடைய நிலைமைகளையும் நீ சீராக்க வேண்டும் என்று அல்லாஹிடத்திலே கேட்டிருக்க. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة. قرآن ஒரு துஆவை நமக்கு சொல்லி தருகிறது. ஆரம்ப காலத்திலே ஹஜ்ஜுக்காக வேண்டி வரக்கூடியவர்கள் ஒரு துஆ செய்வார்கள், ربنا آتنا في الدنيا, யா அல்லாஹ் எங்கட உலக நிலைமைகளை மாத்திரம் நீ சீராக்கு, எனது தொழில், எனது வியாபாரம், எனது மனைவி மக்கள், எனது பிள்ளைகள், எனது படிப்பு. இப்படியாக ஒரு காலத்திலே மக்கள் ஹஜ்ஜுக்கு போய் அல்லாஹ்விடத்தில் உலகத்தை மாத்திரம் கேட்டார்கள், துன்யாவை மாத்திரம் கேட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் துஆ கேட்கிற போது உலகத்தை மாத்திரம் கேட்க கூடாது. ஏன், உலகம் அல்ல உங்களுடைய வாழ்க்கை, உலகம் என்பது ஒரு வாழ்வை தயாரிக்கக்கூடிய இடம். அவர்கள் துஆ செய்தார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் உலகத்தில் நலவத்தா, எங்களோட உலக நிலைமைகளை சீராக்கித்தா என்று துவா செய்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபி அவர்களுக்கு குர்ஆனிலே சொல்கிறான், அந்த மக்கள் உலகத்தை மாத்திரம், துன்யாவை மாத்திரம் என்னிடத்திலே கேட்கிறார்கள். அப்படி அல்ல, நீங்கள் துவா செய்வதாக இருந்தால் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الاخره حسنا وقنا عذاب النار என்று ஒரு அழகான துஆவை அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லி தருகிறான். உங்களுடைய துஆவில் உலகத்தை மாத்திரம் நீங்கள் கேட்க கூடாது, தொழிலை மாத்திரம் கேட்க கூடாது, காசை மாத்திரம் நீங்கள் கேட்க கூடாது, ரிஸ்கை மாத்திரம் நீங்கள் கேட்க கூடாது. நீங்கள் துஆ செய்கிற போது ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் உலகத்திலும் எமக்கு நீ நலவை தர வேண்டும், ஹைரை தர வேண்டும், நல்லதை தர வேண்டும், ஃபில் ஆகிரத்தி ஹஸனா, மறுமையிலே என்னுடைய மரணத்தோடு எனது மறுமை ஆரம்பிக்குகிறது, எனக்கு ஒரு மரணம் இருக்கிறது, அந்த மரணத்தோடு ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய கியாமத்தை சந்திக்குகின்றான், அவனுடைய மறுமை வாழ்வை அவன் சந்திக்குகின்றான். எனவே அல்லாஹ்விடத்திலே நீங்கள், அல்லாஹ் சொல்லி தருகிறான், உலகத்தை கேட்பதை போன்று, உலகத்துடைய இன்பங்களை கேட்பதை போன்று, உலகத்துடைய சுகம், உலகத்துடைய மகிழ்ச்சி, சந்தோஷத்தை நீங்கள் என்னிடத்தில் கேட்பதை போன்று, வஃபில் ஆகிரத்தி ஹசனா, யா அல்லாஹ் அந்த ஆகிராவிலே மறுமையிலே மரணத்துக்கு பின்னால் ஒவ்வொரு மனிதர்களும் சந்திக்கின்ற அந்த மறுமையுடைய வாழ்விலும் யா அல்லாஹ் எனக்கு ஹசனா என்ற நலவை தருவாயாக, நல்லதை தருவாயாக, ஹைரை தருவாயாக, நலவுகளை தருவாயாக என்றுதான் நீங்கள் துஆ கேட்க வேண்டும். வக்கீனா அதாபன்னார், யா அல்லாஹ் அதே போன்று நரகத்துடைய தண்டனையை விட்டும் நீ பாதுகாக்க வேண்டும், எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இவ்வாறு நீங்கள் துஆ செய்யுங்கள். உலகத்தை மாத்திரம் இலக்காக கொண்டு சடவாதிகளை போன்று நாஸ்திகர்களை போன்று உலகத்தை மாத்திரம் என்னிடத்திலே நீங்கள் துஆ கேட்க கூடாது. உங்களுடைய துஆவிலே உங்களுடைய தீன் சார்ந்த விடயங்கள், மார்க்க விடயங்களையும் கேட்க வேண்டும், சுவர்க்கத்தையும் கேட்க வேண்டும், மறுமையுடைய விடயங்களையும் கேட்க வேண்டும். நரகத்தை விட்டும் யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பும் தேட வேண்டும் என்று ஒரு துஆவை அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே சொல்லி தருகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன் மறுமையை இலக்காக கொண்டு வாழ்கிற மனிதன், சுவர்க்கம் தான் எனது நோக்கம் என்று வாழ்கிற மனிதன் தீனின் மூலமாக சுவர்க்கத்தை அடைகிறான். எனவே ஒரு மனிதனுக்கு மூன்று விடயங்களும் அவசியமானதாக இருக்கிறது. உலக வாழ்க்கை அவசியமானது, உலக வாழ்க்கையில் செய்கின்ற அமல்களை வைத்துத்தான், அவன் செய்கின்ற நலவுகளை வைத்துத்தான் அல்லாஹ் அவனுடைய மறுமை வாழ்வை முடிவு செய்து வைத்திருக்கிறார். எனவே அந்த மறுமை வாழ்வு மனமாக மாற வேண்டுமாக இருந்தால் உலகமும் தேவை, மறுமையும் தேவை. மறுமையில் நாம் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு தீனும் தேவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது, யா அல்லாஹ் என்னுடைய தீனுடைய விடயங்களை நீ சீராக்க வேண்டும். இரண்டாவது, உலக விடயங்களை சீராக்க வேண்டும், உலக வாழ்வை நீ சீராக்கி தர வேண்டும், மனமான வாழ்க்கையை உலகத்திலே நீ தர வேண்டும். வஅஸ்லிஹ் லி ஆகிரதி அல்லதி இலைஹா மஆதி, நான் இறுதியாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கிற போது நான் சந்திக்கின்ற ஒரு நாள் இருக்கிறது, அதுதான் எனது மறுமையுடைய நாள், அதுதான் எனது ஆகிரா. அந்த மறுமையுடைய நிலைமைகளையும் யா அல்லாஹ் நீ எனக்கு சீராக்கி தர வேண்டும், நல்லதாக ஆக்கித்தர வேண்டும், சுவர்க்கமாக ஆக்கித்தர வேண்டும், நல்லடியார்களோடு நான் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே துஆவில் அல்லாஹ்விடத்தில் தீனையும் கேட்டார்கள், துன்யாவையும் கேட்டார்கள், மறுமையையும் கேட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், தொழில் செய்கிறோம், இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முன்னால். எனவே நான் முதலாவதாக ஒரு மூமினுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீது அன்பு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தீனை நேசிக்கக்கூடியவனாக ஒரு மூமின் உலகத்திலே வாழ வேண்டும். இனியமான சகோதரர்களே, நாங்கள் அதே போன்று வாழ்கின்ற உலக வாழ்க்கை, இந்த உலகத்தில் எங்கு வாழ்கிறோமோ, எந்த பிரதேசத்தில் வாழ்கிறோமோ அந்த பிரதேசத்தையும் நாங்கள் நேசிக்க வேண்டும், அந்த நாட்டையும் நாங்கள் நேசிக்க வேண்டும். ஏன், உலகத்தில் ஒரு முஃமின் எங்கு வாழ்ந்தாலும் அவருக்கு தொழலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த பூமிக்கு சென்றாலும் அந்த இடத்தில் தொழுகையுடைய நேரம் வந்தால் தொழலாம், எங்கும் தொழலாம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு மாத்திரம் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை. பூமியில் தான் நாங்கள் தொழுகிறோம், இந்த உலகத்தில் நாம் செய்கிற அல்லது இந்த நாட்டில் நாம் செய்கிற தொழிலின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற லாபத்தினால் தான் ஜகாத்தையும் நாங்கள் கொடுக்கின்றோம். இந்த பூமியில் நாம் செய்கின்ற தொழிலின் மூலமாக கிடைத்த காசு பணத்தின் மூலமாகத்தான் ஹஜ்ஜையும் நாங்கள் செய்கின்றோம். இந்த பூமியிலே விளைகின்ற தாவரங்களையும் உணவு வர்க்கங்களையும் நாங்கள் உண்டுதான் நோன்பும் பிடிக்கின்றோம். இனிமான சகோதரர்கள், எனவே மறுமையை தேடுவதற்கு சாதகமாக உலக வாழ்வை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், எமது தேசத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இனிமான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே எங்களுடைய அன்பு உள்ளத்திலே மிக அதிகமாக நாங்கள் அல்லாஹின் மீதுதான் அன்பு வைக்க வேண்டும், அல்லாஹின் மீது நாங்கள் அன்பு வைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எட்டு விடயங்களை சொல்கிறான். மனிதன் உலகத்திலே அதிகமாக விரும்புகின்ற நேசிக்கின்ற எட்டு விடயங்களை சொல்கிறான், சொல்லிவிட்டு சொல்கிறான், அந்த எட்டு விடயங்கள் எனது அன்பை விடவும் எனது தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவருடைய அன்பை விடவும் இந்த எட்டு விடயங்களும் உங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக அன்புக்குரியதாக மாறினால் ஃபதரப்பசு எனது தண்டனையை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். முதலாவது என்ன, குல் இன் கான ஆபாஉக்கும், உங்களுடைய பெற்றோர் பெற்றோரை மதிக்க வேண்டும், பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், பெற்றோருடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே உனது உள்ளத்தில் என்னை விட உன்னுடைய உம்மா வாப்பா, என்னை விட உனது பெற்றோர் அன்புக்குள்ளவர்களாக, என்னை விட உனது பெற்றோரை நீ நேசிக்கக்கூடியவனாக நீ மாறிவிட்டால் பத்தரப்பசு எனது தண்டனையை நீ எதிர்பார்க்க வேண்டும். எனவே ஒரு மனிதன் தன்னை ஈன்றெடுத்த தனது உம்மா வாப்பா பெற்றோரை விட அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், என்னை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஒரு மொமினுடைய உள்ளத்திலே எனது தாயை விடவும் எனது தந்தையை விடவும் அவர்கள் இருவரின் மூலம் என்னை படைத்த அல்லாஹ்வின் அன்புதான் மிகைத்திருக்க வேண்டும். முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பெற்றோரை விட நான் நேசத்துக்குரியவனாக மாற வேண்டும். எப்போது என்னை விட நீங்கள் உங்களுடைய பெற்றோரை நேசிப்பீர்களோ அந்த நேரத்தில் ஃபதரப்பசு எனது தண்டனையை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே பெற்றோரை விட நாம் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். அபுனாவுக்கும் இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய அன்பு குழந்தைகள், உங்களுடைய பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் எப்போது என்னை விட எனது மார்க்கத்தை விட எனது நபியை விட உங்களுக்கு நேசத்துக்குரியவர்களாக, விருப்பத்துக்குரியவர்களாக, மஹப்பத்துக்குரியவர்களாக, அன்புக்குள்ளவர்களாக மாறுவார்களோ ஃபதரப்பசு அப்போதும் எனது தண்டனையை நீங்கள் எதிர்பாருங்கள். எனவே எமது பிள்ளைகளை விடவும் எமது உள்ளத்திலே மார்க்கத்தை நாங்கள் நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை நாங்கள் நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹை நேசிக்க வேண்டும், அந்த ரசூலுடைய சுன்னாவை நேசிக்க வேண்டும். எனவே பிள்ளை குட்டிகளை விடவும் நீங்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய மார்க்கத்தையும் நேசிக்க வேண்டும். எப்போது நீங்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் நேசிப்பதை விட்டுவிட்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய அன்பு மாத்திரம் உங்களுடைய உள்ளத்திலே அதிகரித்து விடுமோ, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இரண்டாவது இடத்தை நீங்கள் கொடுப்பீர்களோ, அல்லாஹ் சொல்கிறான் ஃபதரப்பசு என்னுடைய தண்டனையை அவசரமாக எதிர்பாருங்கள். வைஹ்வானுக்கும் உங்களோடு பிறந்த உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிமார்கள் இவர்களுடைய அன்பு எப்போது அல்லாஹ்வுடைய அன்பை மிகைத்து விடுமோ, என் குடும்பத்துக்கு பின்னால் தான் மார்க்கம், எனது குடும்பத்துக்கு பின்னால் தான் குர்ஆன், எனது குடும்பத்துக்கு பின்னால் தான் ரசூலுல்லாஹ், எனது குடும்பத்துக்கு பின்னால் தான் அல்லாஹ் என்று குடும்பம் தான் என்று ஒரு மனிதன் குடும்பத்தின் அன்பை அதிகரித்து அல்லாஹ்வுடைய அன்பை எப்போது குறைத்துக் கொள்வானோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அன்பை குறைத்துக் கொள்வானோ, அல்லாஹ் சொல்கிறான் ஃபதரப்பசு எனது தண்டனையை நீங்கள் எதிர்பாருங்கள். வஅஸ்வாஜுக்கும் நான்காவது சொல்கிறான், உங்களுடைய மனைவிமார்கள் மனைவிமாரை மதிக்க வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொன்ன இஸ்லாம் சொல்கிறது மனைவியின் அன்பு அல்லாஹ்வின் அன்பை மிகைத்துவிடக் கூடாது. மனைவியின் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற பாசம் தீனுக்கு தடையாக, அல்லாஹ்வுடைய விடயங்களுக்கு தடையாக, சுன்னாவுக்கு தடையாக, நபியின் அன்புக்கு தடையாக மனைவி அமையக்கூடாது. அப்படி அமைந்தால் அல்லாஹ் சொல்கிறான் ஃபதரப்பசு எனது தண்டனையை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அஷீரத்துக்கும் அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய குடும்பம் சாச்சாமார் பெரியப்பாமார் சாச்சிமார் பெரியம்மாமார் உங்களோடு கூட பிறக்காத உங்களுடைய உறவினர்கள் எப்போது உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை விடவும் அன்புக்குரியவர்களாக நேசத்துக்குரியவர்களாக மாறுவார்களோ அப்போதும் எனது தண்டனையை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சவால் விடுகிறான். ஆறாவது சொல்கிறான், முதலாவது பெற்றோர், இரண்டாவது பிள்ளைகள், மூன்றாவது சகோதரர்கள், நான்காவது மனைவிமார்கள், ஐந்தாவது ஏனைய உறவுகள், ஆறாவது அம்வாலுக்கும் குத்தரப்துமூஹா நீங்கள் சம்பாதித்து சேர்த்து வைத்திருக்கின்ற உங்களுடைய காசு பணம், நீங்கள் கட்டி வைத்திருக்கின்ற உங்களுடைய வீடு வாசல்கள், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற வயல்கள், காணிகள், பூமிகள், வாகனங்கள், உலகத்துடைய வஸ்துக்கள் நீங்கள் சேர்த்தவை, நீங்கள் சம்பாதித்தவை. அல்லாஹ் சொல்கிறான், இந்த வஸ்துக்களுடைய உலகத்துடைய அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வம், பொருளாதார வளங்கள், வசதி வாய்ப்புகள் எப்போது உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அன்பை விடவும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம், இஸ்லாத்தை விடவும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும், அவர்களுடைய சுன்னாவை விடவும் விருப்பத்துக்குரியதாக எப்போது உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய காசு பணங்கள் மாறிவிடுமோ அப்போது அல்லாஹ் சொல்கிறான், அந்த நேரத்திலும் ஃபதரப்பசு, எனது தண்டனையை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். ஏழாவது, வதிஜாரத்துன் தஹ்ஷவுன கஸாதஹா, உங்களுடைய வியாபாரம், நீங்கள் செய்கின்ற தொழில் எனக்கு நஷ்டம் வந்துடுமோ, லொஸ்டாகிடுவனோ, லாபம் இல்லாம போயிடுமோ, நஷ்டம் வருமோ வராதோ, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நஷ்டம் ஏற்பட்டு விடும் என்று பயந்து 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 தூங்குவது கூட கிடையாது. வியாபாரம் நடக்குமா இல்லையா, போட்ட முதல் கிடைக்குமா இல்லையா, எவ்வளவு லாபம் கிடைக்கும், லொஸ்டாகிடுவனா, அல்லாஹ் சொல்றான், மனிதனே சதாவும் நீ சிந்திக்கின்ற, கவலைப்படுகின்ற உனது வியாபாரம் நஷ்டம் ஏற்பட்டு விடும் என்ற பயத்தோடுதான் உலகத்தில் எல்லோரும் வியாபாரம் செய்கிறார்கள். அது உலகத்தை ஆள்கின்ற செல்வந்தர்களாக இருந்தாலும் அவர்கள் வியாபாரம் செய்கிற போது, காசை போட்டு வியாபாரம் செய்கிற போது உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்படுவது இயல்பு. அல்லாஹ் அந்த பயத்தை சொல்கிறான், சுபஹானல்லாஹ், நஷ்டம் ஏற்பட்டுடுமே என்று நீங்கள் பயப்படுகின்ற உங்களுடைய வியாபாரம், அந்த வியாபாரம் உங்களுடைய தொழுகைக்கு தடையா, அந்த வியாபாரம் உங்களுடைய ஜகாத்துக்கு தடையா, அந்த வியாபாரம் உங்களுடைய ஹஜ்ஜுக்கு தடையா, அந்த வியாபாரம் உங்களுடைய நோன்புக்கு தடையா, அந்த வியாபாரம் மார்க்க விடயங்களுக்கு தடையாக அமைகிறதா? வியாபாரம் தான் பெரிது, தொழுகை எனக்கு இரண்டாவது, எனது தொழில் தான் பெருசு, நோன்பு இரண்டாவது, எனது தொழில் தான் பெருசு, லாபம் தான் பெருசு, ஜகாத் இரண்டாவது என்று எப்போது உங்களுடைய உள்ளத்தில் வருமோ? தொழிலுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து மார்க்கத்தை உதாசீனம் செய்வீர்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறம் தள்ளுவீர்களோ, அல்லாஹ் சொல்கிறான், ஃபதரப்பசு, என்னுடைய தண்டனையை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். இறுதியாக அல்லாஹ் சொல்கிறான், சுபஹானல்லாஹ், இன்றைய தினத்திலே நாம் எல்லோரும் நாட்டுப்பற்றை பற்றி பேசுகிறோம், தேசப்பற்றை பற்றி பேசுகிறோம், பேசத்தான் வேண்டும். ஏன், நாம் இந்த நாட்டுடைய காற்றைத்தான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த நாடாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், வானங்களும் பூமியிலும் எனக்கு சொந்தமானது, நாடு என்று பெயர் வைத்திருக்கிறார்களே தவிர முழு உலகமும் அல்லாஹுக்குரியது. இது ஒரு மொமினுடைய கொள்கை. இந்த நாட்டை யார் ஆண்டாலும் இது அல்லாஹ்வுடைய பூமி என்பதை ஒரு மொமின் உள்ளத்தால் சொல்ல வேண்டும். எனவே நாட்டு பற்றை அரசாங்கம் சொல்வதற்கு முன்னால் குர்ஆன் பேசியிருக்கிறது. தேசப்பற்றை, சமூக பற்றை, தாய் நாட்டை நேசிப்பதை உலகம் சொல்வதற்கு முன்னால் குர்ஆன் சொல்லியிருக்கிறது, ஹதீஸ் சொல்லியிருக்கிறது. ஏன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு மிக அழகாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அநியாயம் செய்த பூமி, நபி அவர்களுக்கு அடித்தவர்கள் வாழ்ந்த பூமி, நபி அவர்களுக்கு சித்திரவதை செய்தவர்கள் வாழ்ந்த பூமி, நபி அவர்களுடைய முகத்திலே துப்பியவர்கள் வாழ்ந்த பூமி, அந்த பூமியை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கவில்லை. ஹிஜ்ரத்துடைய நேரத்திலே 53 வருடமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து பிறந்து விளையாடி பருவ வயதை அடைந்து வியாபாரம் செய்து திருமணம் முடித்து எல்லா குழந்தைகளையும் பெற்றெடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53 வருடமாக வாழ்கிற பூமி, வாழ்ந்த பூமி மக்காவுடைய பூமி, அல்லாஹ்வுடைய கட்டளை, உங்களை உங்களுடைய விரோதிகள் கொல்ல போகிறார்கள், உங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது நீங்கள் இந்த பூமியை விட்டு போக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை வரலாறு மிக அழகாக நமக்கு பதிவு செய்து தந்திருக்கிறது. உலகத்தில் நபி அவர்கள் சொன்ன, நபி அவர்கள் வெளிப்படுத்திய, நபியுடைய உள்ளத்தில் இருந்த தேசப்பற்றை போன்று உலகத்தில் எந்த போராளியுடைய உள்ளத்திலும் இருக்கவில்லை என்பதை மிக உறுதியாக நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நபி அவர்கள் தேசத்தை நேசித்ததை போன்று உலகத்தில் எந்த புரட்சி தலைவனும் தனது நேசத்தை தேசத்தை நேசித்ததே கிடையாது. நபிக்கு பின்னால் தான் எல்லோரும் என்ன சொன்னார்கள், மக்காவுக்கு வந்து சொன்னார்கள், காபாவுக்கு முன்னால் சொன்னார்கள், லஹைரு பிலாதில்லா, சாதாரணமான பூமி அல்ல மக்கா. அப்படி அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பூமிகளில், அல்லாஹ் படைத்த ஊர்களில் ஆகவும் சிறந்த ஊர், ஆகவும் கண்ணியமான ஊர் மக்கா நீதான் என்று நபி அவர்கள் அழகாக உள்ளத்தினால் சொல்கிறார்கள். வஹப்பு பிலாதில்லாஹி இலை, இந்த உலகத்தில் நான் மிக அதிகமாக நேசிக்கின்ற பூமி, நான் மிகவும் விரும்புகின்ற பூமி மக்கா நீதான். எவ்வளவு அழகான தேசப்பற்று, எவ்வளவு அழகாக நபி அவர்கள் தாய் நாட்டை நேசித்தார்கள். அழகான வரிகள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ்லா அன் அஹ்லகி அஹ்ரஜூனி மா சக்கன்து கைரகி, மக்காவை பார்த்து உயிரில்லாத பூமியை பார்த்து அந்த பூமியோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாடுகிறார்கள். தேசப்பற்றை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது, இஸ்லாம் தான் தேசப்பற்றை ஆரம்பமாக பேசியிருக்கிறது. ஆதாரங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் பேசுகிறோம். எமது அழிக்க முடியாத வேதம், யாராலும் மாற்ற முடியாத வேதம் எமது அல்குர்ஆன் சொல்லி தருகிறது எமக்கு தேசப்பற்றை. எனவே முஸ்லீம்கள் எப்போதும் வாழ்கின்ற பூமியை மதித்து வாழ்கிறார்கள். வாழ்கின்ற பூமியை மதிக்க சொன்ன மார்க்கம் இஸ்லாம். உதாரணமாக பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழு விடயங்களை சொன்னார்கள். மரணத்துக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு பயனளிக்கக்கூடிய ஏழு சதக்கா ஜாரியாக்களை சொன்னார்கள். இதில் ஏதில் ஏழில் ஏதாவது ஒன்றை நானும் நீங்களும் செய்துவிட்டு தான் மௌத்தாக வேண்டும். வெறுமனே வாழ்ந்துவிட்டு மௌத்தாகுவோ நல்ல மனிதன், நான் மரணித்தாலும் எனது சேவைகள், எனது பணிகள் உலகத்திலே தொடர வேண்டும். என்னை காணாதவர்களும் எனக்கு பின்னால் எனக்கு துஆ செய்ய வேண்டும். ஒரு மரத்தை போன்று நாங்கள் வாழ வேண்டும். அந்த மரத்தில் ஒன்றோ காய் கிடைக்கும், இல்லை என்றால் நிழல் கிடைக்கும். அப்படியும் இல்லை என்றால் அந்த மரத்துடைய கொப்புகளை தரித்து விறகுகளாகவும் பயன்படுத்தலாம். எனவே மனிதன் மிருகத்தை போன்று, ஆடு மாடு ஒட்டகங்களை போன்று வாழ்ந்து மரணிக்கக்கூடியவன் நல்ல மனிதன். குறிப்பாக ஒரு முஸ்லீம், அவனுடைய பிறப்பும் சமூகத்துக்காக இருக்க வேண்டும், அவனுடைய இறப்பும் சமூகத்துக்காக இருக்க வேண்டும். அவன் வாழ்ந்தாலும் சமூகத்துக்கு பயன் இருக்க வேண்டும். ஒரு மரத்தை போல, அது மரம் இருக்கும் போது காய் கொடுத்துக் கொண்டிருக்கும், நிழல் கிடைத்துக் கொண்டிருக்கும். ஒரு முஃமின் மரணித்தாலும் மரணத்துக்கு பின்னாலும் சமூகத்துக்கு பயன் இருக்க வேண்டும். மரத்தை வெட்டினாலும் கலபாடங்களை செய்யலாம், அதில் வீச வேண்டிய பகுதிகளை எடுத்து விறகுகளாக பயன்படுத்தி கறி சமைத்து சாப்பிடலாம். ஒரு மரத்தை விடவும் மோசமாக மனிதன் வாழ்ந்துவிட்டு மூத்தாகிவிடக்கூடாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏழு விடயங்கள், ஏழு விடயங்கள் உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் உங்களுக்கு பயன் அளிக்கும் என்று சொன்னார்கள். உங்களை சுவர்க்கவாதிகளாக மாற்றும் என்று சொன்னார்கள். கபரிலே நீங்கள் வாழும் போது உங்களுடைய கபருக்கு அந்த நன்மைகள் வந்து சேரும் என்று சொன்னார்கள். அதில் முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அல்லம இல்மன், யாரு இன்னும் ஒருவருக்கு மார்க்க விடயத்தை, கல்வியை, அறிவை போதித்து விட்டு போகிறாரோ அந்த அறிவின் மூலமாக பயன்பெறுகிறவர்கள், அவர்களுடைய அந்த பயன்பாட்டின் மூலம் அல்லாஹ் அறிவை போதித்த அந்த ஆசான், அந்த முஅல்லிம், அந்த குரு, அந்த உஸ்தாத், அந்த ஷைக், அவருக்கு அல்லாஹ் நன்மைகளை கொடுத்துக் கொண்டே இருப்பார். அதற்கு பின்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்கு விடயங்களை சொன்னார்கள். அந்த நான்கும் சுபஹானல்லாஹ், அது ஒரு நாட்டுடைய, ஒரு நாட்டில் வாழுகின்ற நாம் அந்த நாட்டுக்காக வேண்டி செய்கின்ற கடமைகள் என்பதைத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் சொன்னார்கள். அதில் முதலாவது அஜிரா நஹரன், அந்த மனிதன் அவர் வாழ்கிற நாட்டிலே தண்ணீருடைய தேவை ஏற்படுகிறது, தண்ணீருடைய நெருக்கடி ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அந்த நாட்டு மக்களுக்காக அந்த பூமியிலே அவருடைய நாட்டிலே ஒரு ஆறை அவர் தோண்டி கொடுக்கிறார். ஆறு அவருக்கு வசதி இருக்கிறது. ஒரு ஆறு, மகாவலியை போன்ற ஒரு நீர் வேலை திட்டத்தை ஆரம்பித்து ஒரு ஆறை தோண்டுகிறார். சுபஹானல்லாஹ். கண்ட வீட்டுக்கு தண்ணீரை எடுத்தா தனக்கு மாத்திரம் பிரயோசனம். நபி அவர்கள் சொன்னார்கள், வார்த்தையை பாருங்கள், அஜிரா நஹரன் ஒரு ஆறை தோண்டுகிறார். சுபஹானல்லாஹ். ஆறு தோண்டுவதன் மூலம் அந்த மனிதனுக்கல்ல பயன், அல்லது இந்த நாட்டில் வாழ்கிற முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல, எல்லோரும், நாட்டில் வாழ்கிற எல்லோரும் அந்த ஆற்று தண்ணீரின் மூலம் பயன்பெறுவார்கள். கியாமத்துடைய நாள் வரைக்கும் முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள், அது எங்களுடைய நாட்டுடைய ஒரு சொத்தாக மாறிவிடுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பணியை ஒரு முஸ்லீம் செய்தார் என்றால் அவருடைய கபருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். ஆறு தோண்டுவது, ஒரு முஸ்லீம் தன்னுடைய வீட்டுக்குள்ளால் ஆற்றை தோண்ட முடியாது, நாட்டில் தான் தோண்ட வேண்டும், பொது இடத்தில் தான் தோண்ட வேண்டும். இங்கு பாருங்கள், இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் தனது நாட்டுக்காக, நாட்டு மக்கள் தண்ணீரை குடிக்க வேண்டும், அந்த தண்ணீரை பாவிக்க வேண்டும், அந்த நாட்டுடைய அரசு அதன் மூலமாக பயன்பெற வேண்டும் என்று நாட்டுடைய ஒரு பொருளாதாரத்துக்காக, நாட்டுடைய ஒரு நீர்வளத்துக்காக ஒருவர் ஆற்றை தோண்டிவிட்டு போகிறார். எங்களுடைய நபி சொன்னார்கள், மனிதனே, நீ மரணித்தாலும் உனது கபருக்கு அந்த நன்மை வரும். பாருங்கள், ஆரம்பத்திலே சொன்னேன், தேசப்பற்று அது முஸ்லிமுடைய இரத்தத்திலே இருக்கிறது. தேசப்பற்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. எங்களுக்கு சொல்லி தந்தார்கள், நீ மௌத்தாகிற போது உனக்கு வசதி இருந்தால் உனது நாட்டுக்காக ஒரு ஆறை நீ தோண்டிவிட்டு போய்விடு. இதை விட அழகான தேசத்துக்கு செய்கிற பணி என்ன இருக்கிறது? இதை விட அழகான தேசப்பற்று என்ன இருக்கிறது? இரண்டாவது சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு உங்களுக்கு வசதி இல்லையா? ஆறு தோண்டி கொடுக்கிற அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு வசதியை தரலையா? கவலைப்படாதீங்க. சொன்னாங்க இரண்டாவது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுபஹானல்லாஹ், ஹஃபர் அபிரன், அவரால் ஒரு கிணறு தான் தோண்டியிலும். நாட்டு மக்கள், தேசத்தின் பிள்ளைகள், நாட்டு குடிமக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஆறு தோண்ட முடியாது, குளத்தை தோண்ட முடியாது, கிணற்றை தான் என்னால் தோண்ட முடியும் என்ற ஒரு முஃமின் முன் வந்து கிணற்றை தோண்டுகிறார். தோண்ட வேண்டும் என்று நபி அவர்கள் அழகாக தூண்டினார்கள். நீ மரணித்தாலும் உனது கபருக்கு நன்மை வரும், கிணற்றையாவது தோண்டிவிட்டு போ. இது நாட்டுக்கு செய்கின்ற சேவை இல்லையா? எங்களுடைய முஸ்லீம்கள் செய்யவில்லையா? வரலாற்று நடுவிலே இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லீம்கள் கிணறுகளை தோண்டவில்லையா? முஸ்லீம் நாடுகள் கிணறு தோண்டுவதற்கு உதவி செய்யவில்லையா? இவைகள் அனைத்தும் தேசப்பற்றுதான். எங்கும் முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்காக என்று மாத்திரம் ஆறுகளை தோண்டவும் இல்லை, கிணறுகளை தோண்டவும் இல்லை, எல்லோரும் பயன்பெறுகிற விதத்தில் தான் செய்கிறார்கள். எனவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுவும் ஒரு தேசப்பற்று என்ற காரணத்தினால், தேசத்துக்கு அவன் வாழ்கின்ற, அல்லாஹ் அவனை வாழ வைத்த அந்த பூமிக்காக அவன் செய்கிற பணி. சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மௌத்துக்கு பின்னால் அந்த மனிதனுக்கு நன்மை போகிக் கொண்டே இருக்கும். அப்படி என்றால் அந்த நன்மையை எதிர்பார்த்து நீங்கள் சமூகத்துக்கு, நாட்டுக்கு, தேசத்துக்கு இது போன்ற ஒரு பணியை செய்ய வேண்டும் என்றுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தூண்டுகிறார்கள். மூன்றாவது சொன்னார்கள், தேசப்பற்றோடு சம்பந்தப்படுகின்ற, உங்களுக்கு ஆறு தோன்றத்துக்கு வசதி இல்லையா, கிணறு தோன்ற வசதி இல்லையா? சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கரச ஷஜரன், உங்களுக்கு ஒரு மரத்தை தான் நாட்டையிலும். இன்றைக்கு அரசாங்கம் சொல்லுது, சுதந்திர தினத்துல 74வது சுதந்திர தினம், அதை ஞாபகப்படுத்துறதுக்கு மரம் நாட்டுங்க. தவறல்ல, இந்த மரம் நாட்ட சொன்ன மார்க்கம் இஸ்லாம் என்பதை தெரிந்து நாங்கள் செய்வோம், அதை இபாதத்தாக மாற்றுவோம், அதை இபாதத்தாக மாற்றுவோம், நல்ல நோக்கத்தோடு மரத்தை நாட்டுவோம். அந்த மரத்தின் மூலமாக மரத்தை நாட்டிவிட்டு ஒரு ஆள் மௌத்தாகிட்டார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மரத்தில் வந்து காயை பித்து மனிதர்கள் சாப்பிடுகிறார்கள், அல்லது மிருகங்கள் சாப்பிடுகின்றன, அணில் சாப்பிடுது, கிளி சாப்பிடுது, புறா சாப்பிடுது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அவன் ஹயாத்தோடு இருக்கும் போது ஒரு மிருகத்துக்கு ஒரு பறவைக்கு உணவு கொடுத்தா எந்த நன்மை கிடைக்குமோ அதே நன்மை அந்த மூத்துக்கு பின்னால் அவனுக்கு போய்கொண்டே இருக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி. இனியமான சகோதரர்களே, மரம் நாற்றத்தால யாருக்கு பிரயோசனம்? உலகத்தில் தனக்கு பிரயோசனம், தனது குடும்பத்துக்கு பிரயோசனம், தனது அந்த வாழ்கிற அந்த பூமி, அந்த பூமி இன்னும் உறுதி அடைகிறது, அழிவுகளை விட்டும் பூமி அதிர்ச்சியை விட்டும் அந்த பூமி பாதுகாக்கப்படுகிறது. நாட்டுடைய அந்த பூமி பாதுகாக்கப்பட வேண்டும், சூழல் மாசடைவதை விட்டும் எங்களுடைய நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மரம் நாட்ட சொன்னது இஸ்லாம். மரத்தை நாட்டிவிட்டு மௌத்தாகுவதை சதக்கா ஜாரியா என்று சொன்னது இஸ்லாம். இதைவிட அழகான தேசப்பட்டு, இதைவிட அழகான தேசத்தை நேசிப்பது எங்குமே எங்களால் பார்க்க முடியாது. நான்காவது சொன்னார்கள், நான்காவது தான் சுபஹானல்லாஹ், மார்க்கத்தோடும் நாட்டோடும் சம்பந்தப்படுகின்ற விடயத்தை நான்காவதாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பனா மஸ்ஜிதன் சுபஹானல்லாஹ். அந்த நாட்டிலே வாழ்கிற மக்கள் அவர்கள் அவர்களுடைய இபாதத்தை வணக்க வழிபாடுகளை செய்வதற்கான ஒரு இடத்தை, தந்து தொழுவதற்கான ஒரு இடத்தை, அல்லாஹ்வுடைய தீனுடைய விடயங்கள் போதிக்கப்படுகின்ற ஒரு இடத்தை, அல்லாஹ்வுடைய குர்ஆனும் நபி அவர்களுடைய சுன்னாவும் போதிக்கப்படுகின்ற ஒரு இடத்தை, பொது இடத்தை அந்த நாட்டிலே அவர் கட்டிவிட்டு மூத்தாகுகிறார் சுபஹானல்லாஹ். இந்த நாட்டிலே, இந்த நாட்டிலே காணப்படுகின்ற பல்லாயிரக்கணக்கான பள்ளிவாசல்களும் கட்டியது முஸ்லிம்கள், அதை வக்ஃபும் செய்கிறார்கள். வக்ஃப் என்பது, வக்ஃப் சபை என்பது நாட்டுடைய அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாட்டில் முஸ்லிம்கள் பள்ளிவாசல் கட்டியது அவர்களுக்காக அல்ல, அவர்களுக்கு வீடுகளிலும் தொழலாம், காட்டிலும் தொழலாம், கடலிலும் தொழலாம், ஏன் ஆகாயத்திலே பறக்கின்ற போதும் தொழலாம். இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் பள்ளிவாசல் கட்டியது இனவாதத்தை வெளிப்படுத்துவதற்கோ அடிப்படை வாதத்தை வெளிப்படுத்துவதற்கோ அல்ல, நல்ல பிரஜைகள் உருவாக வேண்டும், நாட்டுக்கு நலவு செய்கின்ற நட்பிரஜைகள் உருவாக வேண்டும், நல்லவர்கள் வல்லவர்கள் உருவாக வேண்டும், அவர்கள் ஒதுங்கும் இடமாக, அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்ளும் இடமாக, வணக்க வழிபாடுகளை செய்யும் இடமாக, அவர்களுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடிய இடமாக பள்ளிவாசல்கள் மாற்றப்பட வேண்டும். எனவே இலங்கையில் தனிநபர்களுக்கு இந்த பள்ளிவாசல் கிடையாது, எல்லா பள்ளிவாசல்களும் அரசாங்கத்துக்கு கீழால் பதிவு செய்யப்படுகிறது. இந்த நாட்டிலே பள்ளியை நாங்கள் கட்டியிருப்பதும் தேசப்பட்டுக்காக, இந்த நாட்டை நேசிப்பதற்காகத்தான் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவது சொன்னார்கள், அதுவும் நாட்டுக்காக தேசத்துக்காக நாங்கள் செய்கிற பணிதான், பொது பள்ளி வாசல்களை எல்லோரும் வந்து தொழுகின்ற, எல்லோரும் வந்து அவர்களுடைய அமல்களை செய்கின்ற இடமாக பள்ளிவாசலை ஒருவர் கட்டிவிட்டு மூத்தாகிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருக்கும் மௌத்துக்கு பின்னால் அவருடைய நன்மைகள் போய் சேரும் என்று சொன்னார்கள். எனவே கல்வியை கற்பிப்பது, அதே போன்று அந்த மனிதன் ஒரு ஆறை தோண்டுகிறார், அல்லது கிணறை தோண்டுகிறார், அல்லது ஒரு மரத்தை நாட்டுகிறார், அல்லது அவர் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார், அதற்கு பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் இரண்டு விடயங்களை சொன்னார்கள். அவர் ஒரு குர்ஆனை, சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படுகின்ற, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி சொல்லப்படுகின்ற ஒரு குர்ஆனை அவரும் ஓதிவிட்டு அவருடைய மௌத்துக்கு பின்னால் அவருடைய மனைவிமார்களுக்கு பிள்ளைகளுக்கு குர்ஆனை அனந்தரமாக விட்டுவிட்டு போகிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த குர்ஆனின் மூலம் யாரெல்லாம் பயன்பெறுவார்களோ, யாரெல்லாம் ஓதுவார்களோ, அவர்களுடைய நன்மை அந்த மனிதனுக்கு போய் சேரும். இறுதியாக சொன்னார்கள், இதை நாங்கள் எல்லோரும் யோசிக்க வேண்டும், தனக்காக தனது மௌத்துக்கு பின்னால் இஸ்திக்ஃபார் செய்கிற ஒரு பிள்ளையை யாராவது விட்டுவிட்டு போனால் அந்த பிள்ளையுடைய இஸ்திக்ஃபாரின் மூலமாக நரகம் என்று முடிவு செய்யப்பட்ட பெற்றோர்களை அல்லாஹ் சுவர்க்கவாதியாக மாற்றுவான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை நானும் நீங்களும் செய்ய வேண்டும். ஏழையாலும் செய்யலாம், பணக்காரனாலும் செய்யலாம், படித்தவனாலும் செய்யலாம், பாமர மனிதனாலும் செய்யலாம், எனக்காக இஸ்திக்ஃபார் செய்கிற, எனது பேரை சொல்லி துஆ செய்கிற சுபஹானல்லாஹ், அந்த பிள்ளைகளை நானும் நீங்களும் உருவாக்கி விட்டு போவோம், உருவாக்குவோம், அது நானும் நீங்களும் எங்களுடைய கபர்களுக்காக எங்களுடைய மறுமை வாழ்வுக்காக செய்ய வேண்டிய விடயம் என்று இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, முஸ்லீம்கள் இந்த நாட்டை நேசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நாட்டை நேசிக்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தந்தது, இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. நாட்டை நேசிப்பதை தேசப்பற்றை குர்ஆன் ஒரு மனிதனுடைய உயிருக்கு சமமாக குர்ஆனிலே பேசியிருக்கிறது. உயிருக்கு சமன் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். இந்த மனிதர்களுக்கு நாங்கள் இரண்டு விடயங்களை சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், இரண்டு விடயங்களை இந்த மனிதர்களுக்கு நாங்கள் கடமையாக ஆக்கினால், மா ஃபஅலுஹு இல்லா கலீலும் மின்ஹும், அந்த மனிதர்களில் அதிகமானவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். இரண்டு விடயங்களை சொல்கிறான். முதலாவது உக்துலு அன்புசக்கும், அல்லாஹ் சொல்றான் நீங்க எல்லாரும் தற்கொலை செய்யுங்க. உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட உயிரை நீங்க போக்கிக் கொள்ளுங்க. யாருமே தன்னை உயிரை போக்குறதுக்கு முன் வர மாட்டான். ஏன், மனிதன் உயிரை அந்த அளவுக்கு நேசிக்கிறான், இன்னும் வாழணும், பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமா வாழணும். உயிரை போக்குங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் அவிஹ்ருஜும் இந்தியாரிக்கும். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், உங்களோட நீங்க வாழக்கூடிய நாட்டை விட்டுட்டு, ஊரை விட்டுட்டு, நீங்க வாழக்கூடிய பிரதேசத்தை விட்டுட்டு நீங்க எல்லாரும் வேற இடத்துக்கு போங்க என்று சொன்னா சொல்லப்பட்டால், நான் சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், மா ஃபஅலூஹு இல்லா கலீலும் மின்ஹும், உங்களில் அதிகமானவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே மனிதனுடைய உயிருக்கு சமமாக தேசப்பற்றை, சமூகப்பற்றை, சமூகத்தை நேசிப்பதை, தாய் நாட்டை நேசிப்பதை பேசிய மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே நாங்கள் எமது நாட்டை ஒரு கண்ணை போன்று பார்த்தால் மார்க்கத்தை மற்ற கண்ணாக நாங்கள் பார்க்க வேண்டும். எமது நாட்டு எமக்கு இரண்டு கண்கள் என்றால் எமது மார்க்கம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், எங்களுடைய உயிர் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். உயிர் இல்லாமல் கண்ணுக்கு பிரயோசனம் கிடையாது. உயிர் இருந்தால்தான் கண்ணால் பார்க்க முடியும். எனவே மார்க்கம் வேண்டும், அல்லாஹ்வுடைய கடமைகளை மதிக்க வேண்டும், அல்லாஹ்வை மதிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்க வேண்டும். நாட்டை நேசிப்போம், நாட்டை மதிப்போம், நாட்டுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் காரணமாக இருப்போம். நாட்டுடைய சூழலை பாதுகாப்பது, நாட்டுடைய பொருளாதார வளங்களை பாதுகாப்பது, பொது இடங்களை பாதுகாப்பது, நாட்டுடைய பொருளாதார அபிவிருத்திக்காக துஆ செய்வது, நாட்டுடைய பாதுகாப்புக்காக துஆ செய்வது ஒரு முஸ்லீமுடைய கடமையாக இருக்கிறது. அதையும் இஸ்லாம் செய்ய சொல்லியிருக்கிறது, குர்ஆன் பேசி இருக்கிறது என்ற உணர்வோடு அவைகளை நாங்கள் செய்வோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாட்டுக்கு சுதந்திரம் என்றால் அந்த நாட்டில் அபிவிருத்தி இருக்க வேண்டும், பாதுகாப்பு இருக்க வேண்டும். அபிவிருத்தியும் பாதுகாப்பும் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்திலே இருக்கிறது என்பதையும் நாங்கள் மறந்து விடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வானத்துடைய பரக்கத்தும் பூமியுடைய பரக்கத்தும் என்னுடைய பாதுகாப்பும் என்னுடைய நிம்மதியும் பொருளாதார அபிவிருத்தியும் சந்தோஷமான வாழ்க்கையும் உங்களிடத்திலே வேண்டுமாக இருந்தால் உங்களிடத்திலே மூன்று விடயங்கள் வர வேண்டும். சுதந்திரம் கிடைத்தது, தொழுகை இல்லை என்றால் எனக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை, நான் போகக்கூடிய இடம் கபரு. சுதந்திரம் கிடைத்திருக்கிறது, எனது வாழ்வில் இன்னும் குடிப்பழக்கம், போதை வஸ்துடைய பழக்கம், எனது வாழ்விலே பாவமான காரியம் இருக்கிறதா, இன்னும் நான் உலகத்தில் அடிமையாக வாழ்கிறேன், நான் மௌத்தாகினால் போவது நிரந்தரமான நரகத்தில், நரகம் என்பது சுதந்திரமான இடம் அல்ல. எனவே பாவத்தை விடுவோம், சுதந்திரம் கிடைக்கும். பாவத்தை விடுவோம், மனதிலே நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை செய்வோம், நிம்மதி கிடைக்கும். தொழுது வருவோம், நிம்மதி கிடைக்கும். குர்ஆன் ஓதுவோம், திக்ர் செய்வோம், சலவாத்து செல்வோம், நிம்மதி கிடைக்கும், மனதிலே நிம்மதி கிடைக்கும். அதுதான் சுதந்திரம், மனதிலே வருகிற நிம்மதிதான் சுதந்திரம். சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், ஈமான், அல்லாஹ்வின் மீது நீங்கள் வைக்கின்ற நம்பிக்கையில் இன்னும் அதிகரிப்பு ஏற்பட வேண்டும். இறை நம்பிக்கையை நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது அமிலு சாலிஹாத், நல்ல அமல்கள், சாலிஹான அமல்களை நாங்கள் செய்வோம். அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்து பாதுகாக்கப்படும், அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய சுதந்திரம் பாதுகாக்கப்படும். பல நூறு வருட காலங்களாக நிம்மதியாக சந்தோஷமாக தைரியமாக வாழ்ந்த பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹ் ஃபிரௌனின் மூலம் அடிமையாக மாற்றினான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்கிற போது சந்தோஷமாக வாழ்ந்த எகிப்து மக்களை அல்லாஹ் அடிமைகளாக மாற்றினான். ஏன், அல்லாஹ்வுடைய நியமத்தை மறந்தார்கள். ஈமானை மறந்தார்கள், தொழுகையை மறந்தார்கள், தக்வாவை மறந்தார்கள், சாலிஹான அமல்களை மறந்தார்கள். சுபஹானல்லாஹ், நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்த பனு இஸ்ரவேலர்களை ஃபிரௌன் என்ற அநியாயக்காரனின் ஆட்சிக்கு கீழால் மிருகங்களை விடவும் மோசமாக நடாத்தப்பட்டார்கள் என்ற அந்த வரலாற்றை, அந்த மனிதர்களுக்காக பாடுபட்ட ஒரு சீர்திருத்தவாதி, ஒரு சமூகத்துடைய சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்த மூசா நபியுடைய வரலாற்றையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல மறக்கவில்லை. எனவே இருக்கின்ற நியமத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால், கிடைத்த சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால், அல்லாஹோடு நாங்கள் நெருக்கத்தை உண்டாக்குவோம். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அல்லாஹுடைய அன்பை நாங்கள் முதலிடத்தில் வைப்போம். அல்லாஹுடைய அன்பை உயிரை போன்று நாங்கள் பார்ப்போம். அதற்கு பின்னால் தான் மற்றவைகளுடைய நேசம், மற்ற அன்புகள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே எமது சுதந்திரம், எமது நிம்மதி, எமது பாதுகாப்பு, எமது ஆரோக்கியம், எமது பொருளாதார வளங்கள் பாதுகாக்கப்படுவது அல்லாஹோடு நானும் நீங்களும் வைத்திருக்கின்ற உறவு, அல்லாஹோடு நாங்களும் நீங்களும் வைத்திருக்கக்கூடிய தொடர்பு, அல்லாஹுக்கும் எங்களுக்கும் இடையிலே எந்த அளவு உறவு அது உறுதியாக இருக்குமோ, உண்மையாக இருக்குமோ, அப்போது அல்லாஹு தஆலா அவனுடைய நியமத்துக்களை, அவனுடைய பாக்கியங்களை, அபிவிருத்திகளை நம் மீது அருள்வான், சொறிவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே வல்லநாயகன் அல்லாஹு தஆலா இந்த நாட்டை நாங்கள் நேசிப்பதை போன்று இந்த நாட்டுடைய அல்லாஹு தஆலா பொருளாதார வளங்களிலே அபிவிருத்தி செய்வானாக. இந்த நாட்டிலே நிரந்தரமான சுதந்திரத்தையும், நிரந்தரமான நிம்மதியையும், பாதுகாப்பையும் யாரெல்லாம் ஏற்படுத்தி தருவாயாக. இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பஞ்சத்தையும், வறுமையை விட்டு இந்த நாட்டை அழகான மரங்களும், நீர் வளங்களும், விவசாய வளங்களும் கொண்ட இந்த நாட்டை யாரெல்லாம் அபிவிருத்தியின் பால் இட்டுச் சென்று நிம்மதியாக சந்தோஷமாக ஏழைகளும் பணக்காரர்களும் படித்தவர்களும் பாமரர்களும் இந்த நாட்டிலே வாழ்ந்து உன்னை திருப்திப்படுத்தி அழகான முறையிலே இறுதி முடிவை அடைந்து சுவர்க்கவாதிகளாக ஆகுவதற்கு நீ கிருபை செய்வாயாக. وآخر دعوانا ان الحمد لله رب العالمين.
السلام عليكم ورحمة الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.